விவிலிய தேடல் நள்ளிரவில் நண்பர் ஓமை பகுதி இரண்டு.
எனதருமை அன்புள்ளங்களே, 1992 பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனீரோ நகரில் பூமிக்கோள உச்சி மாநாடு எர்த் சமிட் நடைபெற்றது. 172 நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட அந்த உச்சி மாநாட்டில் செவன் சுசுகி என்ற 12 சிறுமி 6 பேசினார். த லிட்டில் கேர்ள் ஹூ ஷாக்ட் வேர்ல்ட் லீடர்ஸ் இன்டு சைலன்ஸ், உலகத் தலைவர்களை அமைதியில் உரையச் செய்த சிறுமி என்ற தலைப்பில் இவரது உரை இன்னும் இணையதளத்தில் உள்ளது. இச்சிறுமியின் உரையை நாம் ஏற்கனவே ஓரிரு முறை நம் சிந்தனைகளில் பகிர்ந்துள்ளோம். இன்று மீண்டும் ஒருமுறை அந்த உரையின் ஒரு சில வரிகளை இப்போது கேட்போம்.
Hello, I'm Severn Suzuki speaking for ECHO, the Environmental Children's Organization. We're a group of 12 and 13-year-olds trying to make a difference. We've raised all the money to come here ourselves.
நானும் என் நண்பர்கள் மூவரும் எங்கள் சொந்த முயற்சியில் 6,000 கடந்து வந்திருக்கின்றோம் உங்களை சந்திப்பதற்கு. நான் என் எதிர்காலத்திற்காக போராட வந்திருக்கின்றேன். இன்று உலகில் பட்டினியால் இறக்கும் 1,000 குழந்தைகள் சார்பில் பேச வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உலகின் பல பகுதிகளில் அழிந்து வரும் உயிரினங்கள் சார்பில் நான் பேச வந்திருக்கின்றேன். வெளியில் சென்று சூரிய ஒளியில் நிற்பதற்கோ வெளிக்காற்றை சுவாசிப்பதற்கோ எனக்கு பயமாக உள்ளது. இவைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை ஒவ்வொரு நாளும் நான் கேட்டு வருகின்றேன். அதனால் எனக்கு பயமாக உள்ளது.
இவ்விதம் தன் உரையை சூடாக ஆரம்பித்த சிறுமி செவன் சுசுகி அத்தலைவர்களை நோக்கி சில கேள்விகளை எழுப்பினார். அன்று அம்புகளாய் அத்தலைவர்களை நோக்கி பாய்ந்த அந்த கேள்விகள் இன்று நம்மையும் நோக்கி பாய்ந்து வருகின்றன.
நீங்கள் சிறுவர்களாய் இருந்தபோது என்னைப் போல் சூரியனையும் காற்றையும் பற்றி பயந்தீர்களா, கவலைப்பட்டீர்களா? நான் வாழும் இந்த உலகில் நடக்கும் பயங்கரங்களுக்கு என்ன பதில் என்று சிறுமி எனக்கு தெரியாது. உங்களுக்கும் அந்த பதில்கள் தெரியாது என்ற உண்மையை நீங்கள் உணர வேண்டும் என்று கூறவே நான் இங்கு வந்திருக்கின்றேன். விண்வெளியில் ஓசோன் படலத்தில் விழுந்துள்ள ஓட்டையை அடைக்க உங்களுக்கு தெரியாது. இறந்து போகும் உயிரினங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க உங்களுக்கு தெரியாது. காடுகள் அழிந்து பாலை நிலங்களாய் மாறி வருவதை தடுக்கும் வழிகள் உங்களுக்கு தெரியாது. உடைந்து போன இயற்கையை சரி செய்ய உங்களுக்கு தெரியாத போது அதை மேலும் உடைக்காமல் விடுங்கள். அது போதும் எங்கள் தலைமுறைக்கு.
செவன் சுசுகி பேசிய போது பல உலகத் தலைவர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பலர் குற்ற உணர்வோடு அந்த சிறுமியை ஏறெடுத்து பார்க்கவும் துணியாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தனர். அவர்களது மனசாட்சியை தட்டி எழுப்பும் வகையில் அந்த சிறுமி பேசி முடித்தார்.
பயந்து கலங்கி போயிருக்கும் குழந்தைகளை பெற்றோர் அரவணைத்து தேற்றும் போதே எல்லாம் சரியாக போய்விடும் என்று சொல்லி குழந்தைகளை சமாதானம் செய்வார்கள். எங்கள் தலைமுறைக்கு இந்த வார்த்தைகளை உங்களால் சொல்ல முடியுமா? எல்லாம் சரியாகி போகும் என்று மனதார உங்களால் எங்களை பார்த்து சொல்ல முடியுமா? எங்கள் மீது அன்பு கொண்டிருப்பதாக நீங்கள் அடிக்கடி சொல்லுகின்றீர்கள். நீங்கள் சொல்வது உண்மை என்றால் அதை செயலில் காட்டுங்கள். இது நான் உங்கள் முன் வைக்கும் ஒரு சவால். இதுவரை பொறுமையுடன் எனக்கு செயல்படுத்ததற்கு நன்றி.
But I challenge you, please make your actions reflect your words. Thank you.
அன்பு இதயங்களே, அத்தலைவர்களுக்கும் இவ்வுலகினர் அனைவருக்கும் செவன் சுசுகி உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி மருத்துவம் அளித்தார். அவர் அளித்த அதிர்ச்சி ஓரளவு பயன் தந்தது என்றே சொல்ல வேண்டும். உலகில் வாழ்வது மனிதர்களாகிய நாம் மட்டுமல்ல, நம்மோடு பல கோடி உயிரினங்கள் வாழ்கின்றன. இந்த உயிரினங்களை மதித்து இந்த உலக வளங்களை பகிர்ந்து அவற்றோடு இணைந்து வாழ்ந்தால் மட்டுமே மனிதகுலம் வாழ முடியும் என்ற தீர்மானம் அந்த உச்சி மாநாட்டில் 1992 May 22 ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை மனிதகுலம் மறந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் ஐநா பொது அவை May 22 பல்வேறு உயிரின அகில உலக நாள் International Day for Biological Diversity என்று கொண்டாடி வருகின்றது.
உலகே கண்கள் திறவா
எனதருமை அன்புள்ளங்களே, பல்வேறு உயிரின அகில உலக நாள் பிறந்து இன்று 20 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. எந்த ஒரு மனித பிறவியும் 20 வயதுக்குள் ஓரளவு அறிவு முதிர்ச்சியும் தெளிவும் பெற்று நல்ல முடிவுகள் எடுக்கும் நிலையை அடைவது வழக்கம். ஆனால் இன்றைய மனிதகுலத்தின் நிலை என்ன? பல்வேறு உயிரின அகில உலக நாளை ஆரம்பித்து 20 ஆண்டுகள் கடந்த பின்னும் ஆறறிவு கொண்ட மனிதர்களாகிய நாம் ஏனைய மனிதர்களை, ஏனைய உயிரினங்களை மதித்து அவர்களோடு இந்த உலகத்தின் செல்வங்களை பகிர்ந்து வாழ்கின்றோமா? எளிதில் பதில் சொல்ல முடியாத சங்கடமான கேள்வி இது. இவ்வுலகம் மனிதருக்கு மட்டுமே சொந்தம். அதுவும் வசதி, வாய்ப்பு, செல்வம் இவற்றை குவித்துள்ள மனிதருக்கு மட்டுமே சொந்தம் என்ற போக்கில் மனித சமுதாயம் இன்று இயங்கி வருகின்றது. மனித சமுதாயத்தில் வலுவற்றவர்கள் என கருதப்படும் குழந்தைகள், முதியோர், வறியோர், நோயுற்றோர் ஆகிய அனைவருக்கும் இந்த உலகத்தில் இடம் உண்டு. ஏனைய உயிரினங்கள் அனைத்திற்கும் இந்த உலகத்தில் இடம் உண்டு. இவ்வுலகம் என்ற இல்லத்தை அனைவரோடும், அனைத்து உயிரினங்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு நினைவுறுத்தும் நாள் மே 22, பல்வேறு உயிரின அகில உலக நாள். கருத்தாழம் மிக்க இந்த நாளில் நள்ளிரவில் நண்பர் என்ற உவமையை நாம் சிந்திக்க வந்திருப்பதை இறைவன் நமக்கு வழங்கிய ஒரு அருள் வாய்ப்பாக நான் கருதுகின்றேன். எளியதொரு கிராமத்தில் இன்றும் நாம் காணக்கூடிய ஓர் இல்லத்தை இயேசு இந்த உவமையில் அழகாக விவரித்துள்ளார். அன்பு நெஞ்சங்களே, இந்த உவமையை நான் வாசித்த போது இயேசு அங்கு விவரிக்கும் கிராம குடும்பத்தை கற்பனை செய்து பார்த்தபோது புனித யோசேப்பு, அன்னை மரியா, இயேசு என்ற திருக்குடும்பம், நாசரேத் என்ற சிற்றூரில் வாழ்ந்த இல்லம் எப்படி இருந்திருக்கும் என்ற கேள்வி என் உள்ளத்தில் எழுந்தது. யோசேப்பு பரம ஏழை அல்ல, அவர் ஒரு தொழிலாளி. எளிய ஒரு தொழிலாளியின் இல்லத்தை நாம் கற்பனை செய்து பார்க்கலாம். இன்றைய உலகில் நாம் இல்லம் என்று எண்ணி பார்த்ததும் அங்கு பல அறைகள் இருப்பதாக நாம் எண்ணி பார்க்கின்றோம். படுக்க ஓர் அறை, படிக்க ஓர் அறை, சமைக்க ஓர் அறை என்று பல அறைகள் கொண்டதே ஒரு வீடு என்று எண்ணி பார்க்கின்றோம். எளிய தொழிலாளியான யோசேப்புவின் வீடு இத்தகையது அல்ல. ஓர் அறை கொண்ட அந்த இல்லத்தில் சமையல், தொழில், ஓய்வு என்று அனைத்தும் ஒரே இடத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும். இத்தகைய இல்லத்தில் 30 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த இயேசு தன் சொந்த அனுபவத்திலிருந்து இந்த உவமையை சொல்கின்றார். அன்பு இதயங்களே, லூக்கா நற்செய்தி 11 பிரிவில் நள்ளிரவில் நண்பர் என்ற இந்த உவமையை உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று என்ற வார்த்தைகளுடன் இயேசு துவக்குவது மற்றொரு தெளிவை நமக்கு தருகின்றது. அதாவது, இயேசுவை சுற்றி நின்ற பலரும் இந்த கதையில் வரும் பாத்திரங்களாக மாறும்படி இயேசு அழைப்பு விடுத்தார். அது எளிதான ஓர் அழைப்பு. காரணம் என்ன? அவர்களில் பலர் வாழ்ந்த வாழ்வைத்தான் இயேசு தன் உவமையில் படம் பிடித்து காட்டுகின்றார். இறைவனிடம் வேண்டுவது எவ்விதம் அமைய வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உவமையை கூறியிருந்தாலும் இயேசு இங்கு குறிப்பிடும் எளியோரின் வாழ்வு வேறு பல பாடங்களையும் நமக்கு சொல்லித் தருகின்றது. அவற்றில் ஒன்று இன்று நாம் கடைபிடிக்கும் பல்வேறு உயிரின அகில உலக நாளோடு தொடர்பு கொண்டது. தன் குழந்தைகளுடன் ஒரே இடத்தை பகிர்ந்து உறங்கும் அந்த நண்பரின் நிலை, நாம் இந்த பூமி என்ற இல்லத்தை எவ்விதம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும், ஏனைய உயிரினங்களையும் எவ்விதம் மதித்து வாழ முடியும் என்பதை சொல்லித் தருகின்றது. அன்பு இதயங்களே, இந்த உவமையில் கூறப்பட்டிருக்கும் அந்த நண்பரின் இல்லம் ஓர் அறையை கொண்டது. அங்கு அவர் தன் மனைவி குழந்தைகளோடு உறங்குகின்றார். ஒருவேளை அவர்கள் வீட்டில் வளர்ந்து வரும் செல்ல மிருகங்களும் அதே அறையில் ஒரு மூலையில் கட்டிப்போடப்பட்டிருக்கலாம். மிருகங்கள் கட்டிப்போடப்பட்டிருந்த ஒரு தொழுவத்தில் பிறந்தவர்தானே இயேசு. தன் பிறப்பின் மூலம் அவர் சொல்லாமல் சொன்ன ஒரு பாடத்தை இன்று மற்றொரு உவமையின் மூலம் எடுத்து கூறுகின்றார். பகுதிகள், பிரிவுகள் என்று நாம் வாழும் வாழ்வுக்கும் பிரிவுகளே இல்லாத எளிய முழுமையான நமது முன்னோரின் வாழ்வுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்ட நாம் இந்த உவமையை எண்ணி பார்க்கலாம். எனதருமை அன்புள்ளங்களே, நான் பிறந்து வளர்ந்த இல்லத்தில் பல அறைகள் கிடையாது. சிறுவயதில் நாங்கள் அனைவரும் ஓரிரு அறைகளில் படுத்துறங்குவோம். அதே அறைகளில் பாடங்கள் பயின்றோம். வீட்டுக்கு வரும் விருந்தினர்களுடன் இந்த அறைகளை பகிர்ந்து கொண்டோம். இவற்றில் எந்தவித தொல்லையும் இருந்ததாக நாங்கள் உணர்ந்ததில்லை. என் துறவர பயிற்சி காலத்தில் வசதிகள் மிகவும் குறைந்தவர்கள் இல்லங்களுக்கு நான் பலமுறை சென்றுள்ளேன். வசதிகள் அற்ற அந்த இல்லங்களில் ஒரு முழுமையை, நிறைவை நான் பலமுறை அனுபவித்திருக்கின்றேன். இந்த இல்லங்களில் பல்வேறு அறைகள், அவற்றை பிரிக்கும் சுவர்கள் இல்லாததைப் போலவே அவர்களது வாழ்வும் பல்வேறு பிரிவுகளால் பாதிக்கப்படாத வாழ்வாக இருந்ததை என்னால் உணர முடிந்தது. அன்பு இதயங்களே, வசதிகள் கூட கூட வாழ்வு பல பகுதிகளாக மாறுகின்றது. நாமாகவே உருவாக்கி கொண்ட இந்த பகுதிகள் ஒன்றோடு ஒன்று மோதும் சூழல்கள் உருவாகின்றன. குடும்பம், தொழில், ஓய்வு என்று பல பகுதிகளை நாம் வெளி உலகில் உருவாக்குவது போல, நம் இல்லங்களிலும் குடும்ப உறவுகளில் பல்வேறு பகுதிகளை, அவைகளை மறைக்கும் தடுப்புச் சுவர்களை உருவாக்கி விடுகின்றோம். பல பகுதிகளாக பிரிந்திருக்கும் வாழ்வை ஒருங்கிணைக்க இயலாமல் தவிக்கின்றோம். இவ்விதம் பகுதிகளாக்கப்படாமல் எளிமையான, அதே நேரம் ஒருங்கிணைந்த வாழ்வை கொண்டுள்ள மக்களை இயேசு இந்த உவமையின் வழியாக நம்முன் நிறுத்துகின்றார். இவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களில் ஒரு சில இதோ: வாழ்வை அதிகமாக கூறு போடாமல், குடும்ப வாழ்வில் அதிகமாக சுவர்களை எழுப்பாமல் ஒருங்கிணைக்க முயல்வோம். தேவைகளை குறைத்து வாழ்வை எளிமையாக்குவோம். ஏனைய உயிரினங்களுடன் உலகையும் அதன் வளங்களையும் பகிர்வோம். இவ்விதம் வாழ்வதால் மட்டுமே மனிதகுலம் நலமோடு வாழ முடியும். அன்பு இதயங்களே, நள்ளிரவில் நண்பர் என்ற இந்த உவமையின் வழியாக இயேசு இவ்வித பாடங்களை சொல்லித்தர வரவில்லை என்றாலும், இந்த உவமையில் அவர் தீட்டியுள்ள எளியதொரு வாழ்வு பகிர்வை பற்றி பல்வேறு பாடங்களை நமக்கு சொல்லித் தருகின்றது. மே மாதம் 22ஆம் தேதி நாம் கடைபிடிக்கும் பல்வேறு உயிரின அகில உலக நாளுக்கு ஏற்ற பாடங்கள் இவை. இந்த பாடங்களை நாம் மீண்டும் ஒருமுறை பயில முயல்வோமா?
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.